نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد، بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. سر وقهلهم அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதா. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் என எல்லா முஸ்லீம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹு தஆலா வாழ்க்கை என்ற ஒன்றை பிறப்பு மற்றும் இறப்புக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் இந்த உலக வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த இறப்போடு அவனுடைய மரணத்தோடு அந்த உலக வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுகிறது. இந்த பிறப்பும் இறப்பும் இதனை அல்லாஹு தஆலா ஏன் ஒரு மனிதனுக்கு படைத்திருக்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அவன் உங்களுக்கு இந்த வாழ்க்கையையும் அதே போன்று மரணத்தையும் அவன் ஏற்படுத்தியிருப்பது, அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அமல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செயல்பாடுகளில் நல்ல முறையிலே ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்பதை உங்களிலே பரீட்சிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதனுடைய ஆயுட்காலம் எங்களால் தீர்மானிக்க முடியாது. அது சர்வ வல்லமை பொருந்திய அந்த அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடத்த இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை ஏன் அமைக்கப்பட்டது என்பதனுடைய அதனுடைய உண்மையான நோக்கத்தை படைத்தவன் சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே அமல்களிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் யார், நல்ல செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டவர் யார் என்பதை பரீட்சிப்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்பதை அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் இந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு நாம் வந்தாலும், படைப்பாளனால் இந்த நோக்கத்திற்காக நாங்கள் படைக்கப்பட்டாலும், எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய நோக்கங்களும் எங்களுடைய கற்பனைகளும் வேறு விதமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே ஏதோ நெடுலி காலம் நிரந்தரமாக நாங்கள் வாழப்போவது போன்று எங்களுடைய கற்பனைகளை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஆசைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம். படைத்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விடயங்களில், நல்ல அமல்களிலே எங்களை ஈடுபடுத்துகின்ற விடயங்களில் பொடுபோக்கான ஒரு நிலைமையிலே நாங்கள் எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடிப்படை காரணம் என்னவென்றால், உண்மையான நோக்கத்தை நாங்கள் மறந்துவிட்டோம். எங்களை படைத்த அல்லாஹு தஆலா எதனை பரீட்சிப்பதற்காக எங்களை படைத்திருக்கின்றானோ, அந்த நோக்கத்தின் துளி அளவு கூட எங்களுடைய உள்ளங்களிலே சரியாக ஞாபகத்திலே இல்லை. அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கைகளை எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம், எங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையாக, எங்களுடைய கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இதனை நாங்கள் அமைத்துக் கொண்டு செல்கிறோம். எனவே இதனை எப்பொழுது நாம் புரிவோம் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய உறுதியான ஒரு மரணம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக 100% அதைவிட அதிகமாக எவ்வளவு உறுதியாக எங்களால் விளங்க முடியுமோ அவ்வளவு உறுதியாக அதனை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் விதமாக ஒரு வரைபடத்தை வரைந்து காட்டினார். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 6417 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சதுர பெட்டியை வரைந்தார். அந்த சதுர பெட்டியின் நடுவிலே ஒரு கோட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்தார்கள். அந்த கோட்டை பொறுத்தவரையில் அந்த சதுர பெட்டியையும் தாண்டி அந்த கோடு சென்றது. அதேபோன்று அந்த சதுர பெட்டியின் நடுவிலே வரையப்பட்ட அந்த கோடுகளுக்கு அருகாமையிலே வலது புறத்திலும் இடது புறத்திலும் சிறிய சிறிய கோடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்தார். அந்த வரைபடத்தின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை அங்கு இருந்த அருமை தோழர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதாவது, இந்த சதுர பெட்டி இருக்கிறதே, இந்த சதுர பெட்டிக்குள் தான் மனிதன் இருக்கிறான். இந்த சதுர பெட்டியை சுற்றி இருக்கக்கூடிய கோடுகள் இருக்கிறதே, அது அவனுடைய வாழ்க்கையின் முடிவை காட்டுகிறது. அங்கே இடைவெளி கிடையாது, தப்புவதற்கு வழி கிடையாது. அந்த 4 கோட்டிற்குள் நிச்சயமாக அவன் மாட்டியே ஆக வேண்டும். அந்த சதுர பெட்டியின் நடுவிலே வரையப்பட்ட கோட்டை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் ஒரு மனிதனுடைய கற்பனைகளும் ஆசைகளும். இந்த நடுவிலே வரையப்பட்ட கோட்டை பொறுத்தவரையில் அது சதுர பெட்டியையும் தாண்டி அது எங்கோ சென்றிருக்கிறது. மனிதனுடைய ஆசைகளும் எண்ணங்களும் அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த எல்லைகளை தாண்டி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதாரணத்தின் மூலம், அந்த வரைபடத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். மனிதனை பொறுத்தவரையில் அவன் கற்பனைகளை வைக்கிறான், பல ஆசைகளை படுகிறான், தன்னுடைய எண்ணங்களை அவன் விரிவாக்குகிறான். ஆனால் அவைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையையும் தாண்டியதாக இருக்கிறது, அவனுடைய அந்த குறுகிய வாழ்க்கையையும் மீறியதாக அவனுடைய எண்ணங்களும் ஆசைகளும் காணப்படுகின்றன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் மனிதன் மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய ஆசைகளும் கற்பனைகளும் இருக்கும், ஆனால் அவனால் அதனை முழுமையாக நிறைவேற்ற முடியாது, அதனை அவனால் அடைய முடியாது. அந்த சதுரப்பெட்டியின் நடுவிலே வரையப்பட்ட அந்த கோடுக்கு வறுமை வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்த கோடுகளை பற்றி சொன்னார்கள். இதுதான் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள். இந்த சோதனைகளில் ஒன்றிலே அவன் தப்பினால் இன்னொன்றிலே அவன் பிடிக்கப்படுவான், ஒன்றிலே தப்பி இன்னொன்றிலே அவன் மாட்டிக்கொள்வான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதனை பொறுத்தவரையில் அவன் மரணம் என்ற அந்த பிடிக்குள் தான் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறான். அந்த மரணத்திற்குள்ளே அவனுக்கு பல சோதனைகள் வாழ்க்கையிலே அவன் அடைந்து கொள்கிறான். ஒருவனுக்கு ஒரு சோதனை இல்லாவிட்டால் அடுத்த சோதனை அவனை பிடித்துக் கொள்கிறது. இந்த மரணத்துக்கு மத்தியிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் இந்த மனிதனுடைய சிந்தனைகளை பொறுத்தவரையில், அவனுடைய ஆசைகளை பொறுத்தவரையில் அது மிக நீண்டதாக நெடியதாக காணப்படுகிறது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த ஆசைகளுக்கு அரபியிலே அமல் என்று சொல்லப்படும், கற்பனைகள் ஆசைகள். எனவே எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இந்த ஆசைகளை குறைத்து, உலகம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை குறைத்து, மறுமை தொடர்பான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரைபடம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதனைத்தான் அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. உலகத்திலே காணப்படக்கூடிய சொத்துக்களும் பிள்ளைகளும் அது உலகத்தினுடைய அலங்காரங்கள், உலகத்தினுடைய அழகுகள். ஆனால் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இந்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே, நல்ல செயல்பாடுகள் இருக்கிறதே, அதுதான் அவன் ஆசை வைப்பதற்கும் கற்பனை கொள்வதற்கும் தனக்கு வேண்டியதையெல்லாம் அவன் சிந்தித்து ஆசைப்படுவதற்கும் அந்த அமல்தான் அவனுக்கு தேவை, அதுதான் அவனுக்கு கை கொடுக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அல்லாஹ் எங்களை படைத்ததனுடைய நோக்கம் நாம் அதிகமான அமல்களிலே ஈடுபடுவதற்கு. ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே அதிகமான ஆசைகளை உலக விடயங்களிலே நாங்கள் வளர்த்து வைத்துக் கொண்டு அதை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக படைத்தவன் படைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு நாம் எங்களுக்கென்று ஒரு சில இலட்சியங்களை வைத்துக் கொண்டு, சில இலக்குகளை வைத்துக் கொண்டு, அந்த இலக்கு மட்டுமே எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது, அல்லாஹ் படைத்த நோக்கம் எங்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. இதனால்தான் பல்வேறுபட்ட தவறுகளை, பல்வேறுபட்ட பிழைகளை எங்களுக்கு மத்தியிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமான அமல்களை நாங்கள் தவற விடுகிறோம். எங்களுக்கு அல்லாஹு தஆலா சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகளை எங்களுக்கு சரியாக நிறைவேற்றுவதற்கு நேரமில்லை. காரணங்களை சொல்கிறோம். என்ன காரணம் என்று பார்த்தால் உலக இலக்குகளை அடைவதுதான் அதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனிதனுடைய ஆசை அவனுடைய வயது எல்லையை மீறி இருக்கிறது, அவனுடைய வயதையும் தாண்டி அவனுடைய ஆசை இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு புத்தி சாதுரியமான ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், உலக ரீதியான தன்னுடைய கற்பனைகளை அவன் குறைத்துக் கொள்ள வேண்டும், ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய முழு எதிர்பார்ப்புகளும் மறுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும். அந்த மறுமையிலே அவன் வேண்டிய கற்பனைகளை செய்யலாம், வேண்டிய ஆசை அவன் படலாம். அவனுடைய உள்ளத்திலே என்ன என்ன தோன்றுகிறதோ அது எல்லாவற்றையும் அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். அவன் கேட்பதற்கு அவனுக்கு இந்த உலகத்திலே தேவையாக இருப்பது, அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த அமல், அந்த செயல்பாடுகள். ஆனால் அந்த செயல்பாடுகள் விஷயத்திலே நாங்கள் தவறுகளை செய்கிறோம், கடமைகளை நாங்கள் வீண் விரயமாக்குகிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் அடையக்கூடிய ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பும் அது மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பதை நாங்கள் சரியாக சிந்திக்கின்றோம் இல்லை. இந்த உலகத்திலே நாங்கள் அதனுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றுவதற்காகவே பாடுபடுகிறோம். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு நிறைவேற்றுகின்ற அந்த விடயங்களிலே எங்களிலே நடக்கக்கூடிய தவறுகள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். திடீரென்று அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வந்து எங்களுக்கென்று பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்கு வந்து எங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேதான் எங்களுடைய உண்மையான நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த நேரத்தில் நாம் வீணடித்த ஒவ்வொரு அமலும் எங்களுடைய கண்ணுக்கு ஞாபகத்திற்கு வரும். நாங்கள் தவறவிட்ட ஒவ்வொரு ஜமாத்து தொழுகையும் எங்களுடைய கண்முன்னுக்கு வரும். எங்களுடைய வியாபாரத்திற்காக, எங்களுடைய தொழிலுக்காக நாங்கள் விட்ட ஒவ்வொரு தொழுகைகளும் எங்களுடைய கண் முன்னால் வரும். வந்து எங்களை படாத பாடுபடுத்தும். அந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்வோம், என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கிவிட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்துவிட்டேன், ஈடு செய்ய முடியாத ஒரு தவறை நான் செய்துவிட்டேன் என்று சிந்திக்க தோன்றும். அதான் ஓசை கேட்டுவிட்டது என்றால் ஒரு மூமினுடைய வேலை அவன் பள்ளியை நோக்கி வருவது. அதற்கு அப்பால் அல்லாஹ் பெரியவன் என்று நம்பக்கூடிய, அல்லாஹ்தான் என்னுடைய உயிர் மூச்சு, அதைவிடவும் அவன் எனக்கு அன்புக்குரியவன் என்று நினைக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு வேறு வேலை இருக்காது, வேறு வேலை கிடையாது, இருக்கவும் கூடாது. அவர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, வெற்றியை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று கொடுக்கப்படக்கூடிய அந்த அழைப்பை ஒருவர் உதாசீனம் செய்கிறார் என்றால், அதனை நிராகரிக்கிறார் என்றால், அதனை ஒருவர் கணக்கெடுக்காமல் விடுகிறார் என்றால், அவர் அல்லாஹ்வை விட, அவனுடைய மார்க்கத்தை விட, மறுமையை விட, சுவர்க்கத்தை விட, நரக நெருப்பிலே தான் எரிந்து அதிலே அனுபவிக்கக்கூடிய தண்டனைகளை விட வேறு எதையோ அவர் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதுதான் அவருடைய பொருள். அவர் செய்யக்கூடிய அந்த செயலுடைய அர்த்தம் அதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அமல்களுக்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே கடக்கக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் அதற்கான சந்தர்ப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே கடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்மாவும் அதற்கான சந்தர்ப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே கடக்கக்கூடிய ஒவ்வொரு ரமலானும் அதற்கான சந்தர்ப்பங்கள், எங்களை கடக்கக்கூடிய ஒவ்வொரு விருந்தாளிகளும் அதற்கான சந்தர்ப்பங்கள். இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் தான் உண்மையான விசுவாசிகளாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. எங்களுடைய ஆசை எண்ணங்களை பொறுத்தவரையில் அதற்கு வயது வித்தியாசம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய ஆசை, அதிலே ஒரு இலக்கை அடைய வேண்டும், அதிலே நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், இதற்கு வயது வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஒரு மனிதன் வயோதிபனாக இருந்தாலும் இன்றோ நாளையோ தான் மரணிக்கப் போகிறேன் என்பதை அவனுடைய உடல் செயல்பாடுகள் காட்டிக் கொடுத்தாலும், அவனுடைய உள்ளங்களை பொறுத்தவரையில் அந்த உள்ளத்திலே ஆசை என்கின்ற இந்த ஒன்று அது இளமையாகவே இருந்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தன்னுடைய வாழ்நாள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஆசைகளை இன்னும் நான் நிறைவேற்ற வேண்டும், தனக்கு அதிகமான சொத்துக்கள் வேண்டும், தனக்கு இவ்வாறான கண்ணியம் கௌரவங்கள் எல்லாம் வேண்டும் என்கின்ற அந்த ஆசை மட்டும் அவனுடைய உள்ளத்திலே அது இருந்து இளமையாக இருந்து கொண்டிருக்கும் என்றார். எனவே இந்த ஆசைக்கு முடிவு கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு நோயை கண்டவராக இருந்தாலும் சரி, எப்படித்தான் வயதாளி என்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் சரி, அவருடைய நிலைமை எவ்வளவு படுமோசமாக இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்தை பொறுத்தவரையில் அவர் இந்த உலகத்தை நோக்கியதாக, அதனை ஆசை வைத்ததாக அவருடைய உள்ளம் அது இளமையாக இருக்கும் என்றார். அதனால்தான் எங்களுடைய எவ்வளவோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு வளங்களை கொடுத்திருக்கிறான், நடமாடக்கூடிய வாய்ப்பு வசதிகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், வாகன வசதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களால் இந்த ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்ள முடியுமா முடியாதா என்றால் நிச்சயமாக முடியும், அதிலே சந்தேகப்படுவதற்கு இடமில்லை, நிச்சயமாக முடியும், அது இயலும். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதனை அவர் தன்னுடைய ஏனைய உலக விஷயங்களிலே நிரூபிக்கிறார். எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக அவர் நிறைவேற்றி காட்டுகிறார் உலக விஷயங்களில். ஏன் பள்ளிக்கு வருகின்ற விஷயத்திலே அது வருவதில்லை? ஏன் பள்ளியோடு தொடர்பாகின்ற விஷயத்தில் ஜமாஅத்து தொழுகையோடு தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்கின்ற விடயத்தில் ஏன் வருவதில்லை? அங்கே மட்டும் ஷைத்தான் வேறு எண்ணங்களை போடுகிறான், தனது நோயை பெரிதாக ஷைத்தான் காட்டுகிறான், தன்னுடைய சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தி ஷைத்தான் காட்டுகிறான். அதனுடைய விளைவுதான் அவர்களால் பள்ளியை நோக்கி வர முடிவதில்லை, ஜமாஅத்து தொழுகையை நோக்கி வர முடிவதில்லை. ஆனால் உலக விடயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உடனே அதற்கு தயார், அதற்கு மாற்று கருத்து கிடையாது, அதற்கு தன்னுடைய நோய் காரணம் கிடையாது, தன்னுடைய வயது அதற்கு காரணம் கிடையாது. ஏன்? அல்லாஹை பயந்து நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை படைத்ததனுடைய அந்த உண்மையான நோக்கத்தை நாங்கள் மறந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அதை நினைவுபடுத்த வேண்டும். எங்களுக்குரிய கடமைகளை நாம் சரியாக செய்தால், கடமைகளை சரியாக செய்த நிலையிலே எங்களுடைய மரணம் எங்களை நோக்கி வருமாக இருந்தால் எவ்வளவு ஹைர் அதிலே இருக்கிறது, எவ்வளவு சிறப்புகள் அதிலே இருக்கிறது, எத்தனை மனிதர்களுடைய பிரார்த்தனை அதிலே அடங்கி இருக்கிறது, எத்தனை வானவர்களுடைய அந்த பிரார்த்தனையும் அவர்களுடைய அந்த ஆறுதலும் அதிலே தங்கியிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சிந்திக்கிறோமா? இதையெல்லாம் சிந்திப்பதற்கு ஷைத்தான் எங்களுடைய கண்களை மூடுகிறான், மறைக்கிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சத்தியத்திலே பயணிக்கக்கூடிய எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் எங்களை படைத்திருப்பதனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது எங்களுக்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் அவர் நினைத்துக் கொள்ளக்கூடாது, அவர் ஏதோ அமீருக்கு உபகாரம் செய்கிறார் என்று அவர் நினைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு அவர் ஏதோ உபகாரம் செய்கிறார் என்று அவர் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் என்ன நினைக்க வேண்டும் என்றால், தனக்கு ஒரு கூடுதலான சில நன்மைகளை தான் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன், தனக்கு அதிகமான நன்மைகளை நான் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டால்தான் அவர்களுக்கு அந்த அமல்களிலே ஈடுபடுவது என்பது மிக இலகுவான காரியமாக மாறிவிடும். எனவே அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் எங்களுக்கு சுமத்தி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை பொறுத்தவரையில் அது ஏராளமாக இருக்கின்றன. அந்த கடமைகளில் பிரதானமாக இருப்பது இந்த ஐந்து நேர தொழுகை. இந்த ஐந்து நேர தொழுகை பொறுத்தவரையில் அது ஜமாஅத்தோடு தொழுவது என்பது அதான் ஓசை கேட்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் கடமை என்பதை புரிந்தவர்களாக எங்களுடைய எதிர்கால செயல்பாடுகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தொழுகை என்பதும் ஒவ்வொரு அமல் இபாதத்துகள் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பதும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. மனிதர்கள் அந்த நாளிலே மறுமை நாளிலே சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால், தன்னுடைய வாழ்நாளை அதிகமாக கொடுக்கப்பட்டு அந்த வாழ்நாளிலே அதிகமான அமல்களையும் அவர் சேர்த்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக காட்சியாக முடியும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டார். எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பட்டதாரிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பண வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், இப்படி மனிதர்கள் பல்வேறு வகையிலே இருக்கிறார்கள். இந்த மனிதர்களிலே சிறந்தவர் யார், நல்ல அந்தஸ்தை அடையக்கூடியவர் யார் என்ற ஒரு கேள்வி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வஹஸுன அமலுஹு, எவருடைய வாழ்நாள் நீண்டு அவருடைய அமலும் சிறப்பானதாக இருக்கிறதோ, நல்ல அமல்களையும் அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே கேள்வி வேறு ஒரு துணியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. மனிதர்களிலே மோசமானவர்கள் யார், மனிதர்களிலே கெட்டவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில், எவருடைய வாழ்நாள் நீண்டு அவருடைய செயல்பாடுகளும் மோசமாக காணப்படுகிறதோ, அவருடைய நடவடிக்கைகளும் மோசமானதாகவே காணப்படுகிறதோ அவர்தான் மனிதர்களிலே மோசமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்களுடைய வாழ்நாளை பொறுத்தவரையில் அதனை எங்களால் தீர்மானிக்க முடியாது. நான் இவ்வளவு காலம் வாழ வேண்டும், இவ்வளவு காலம் நான் வாழப்போகிறேன் என்று தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது. ஆனால் நான் சிறந்தவனாக மாற முடியும், அல்லாஹ் எனக்கு சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்கின்ற அந்த முடிவையும், அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய செயல்பாடுகளை அமைக்கின்ற விடயத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மனிதனாலும் அவன் முயற்சி செய்தால் அது முடியும், நிச்சயமாக முடியும். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா. மனிதனுக்கு அவன் போக வேண்டிய வழி என்ன, எது சரியான பாதை, எந்த வழியிலே போனால் அவனுக்கு வெற்றி என்பதை நாங்கள் அவனுக்கு காட்டி கொடுத்து விட்டோம். ஆனால் அதனை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவனிடத்திலே தான் இருக்கிறது. இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா. அவன் ஒன்று சரியான வழியை தேர்வு செய்து அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக மாற முடியும், இல்லை என்றால் அவன் பிழையான வழியை தேர்வு செய்து அல்லாஹினுடைய நன்றிகளை நிராகரிக்கக்கூடியவனாக அவன் மாற முடியும். அது அவனுடைய கையிலே இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகளிலே இருக்கிறது, அவனுடைய முயற்சிகளிலே அது தங்கி இருக்கிறது. முயற்சி செய்யாமல் எந்த விதமான ஒரு கவனமும் செலுத்தாமல் பொடுபோக்காக இருந்துவிட்டு அல்லாஹ் நாடவில்லை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான், வழியை காட்டிவிட்டோம். மனிதனுக்கு அவன் நாடினால் அவன் சரியான வழியிலே போய் அந்த சுவர்க்கத்துக்குரிய அந்த வழியை அவனால் தேர்வு செய்ய முடியும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக அவனால் மாற முடியும். அவன் நாடினால், அவன் நினைத்தால் அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவனாக, இந்த சத்தியத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடியவனாக, இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடியவனாக, அதை ஏனைய சபைகளிலே இழிவாக பேசக்கூடியவனாக, தன்னுடைய உலக விடயங்களிலே மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு அல்லாஹனுடைய விடயத்திலே கவனம் செலுத்தாதவனாக அவன் நினைத்தால் மாற முடியும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக எங்களை படைத்திருக்கிறானோ, எது வெற்றியோ, எந்த வெற்றியை நோக்கி நாங்கள் போக வேண்டுமோ, அதனை நோக்கியே எங்களுடைய காலடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதனை நோக்கியே எங்களுடைய முழு சிந்தனைகளையும் நாங்கள் திருப்ப வேண்டும். அதுதான் நிரந்தரமான வெற்றி. அதிலே நாங்கள் வேண்டிய கற்பனைகளை செய்யலாம், வேண்டிய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கலாம், வேண்டிய ஆசைகளை படலாம். அதிலே முடிவு கிடையாது. நிச்சயமாக அந்த ஆசையை அல்லாஹு தஆலா, அந்த கோரிக்கைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவார். அதனை விட்டுவிட்டு அமல்களிலே கவனம் செலுத்தாமல் வெறுமனே உலகம் உலகம், அதிலே ஆசைகள், அதிலே இன்பங்களை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுருக்கிக் கொண்டால், மரணம் வருகின்ற பொழுது எங்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் மட்டுமே இருக்குமே ஒழிய அவைகள் நிறைவேற்ற முடியாதவைகளாக மாறிவிடும். அது வெறுமனே வெறும் கற்பனைகளாக மாறிவிடும். இதனை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹை நோக்கி நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒருவரும் மாற வேண்டும்.